நேற்றைக்கு சுப்பிரமணிய புஜகத்திலிருந்து முதல் ஸ்லோகம் சதாபால ரூபாபி விக்ஹாத்ரிஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதி மிருக்யா கணேஷாபிதானா விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி அப்படிங்கிற ஸ்லோகத்தை எடுத்து அதோட அர்த்தத்தை பார்த்தோம். இன்னைக்கு ரெண்டாவது ஸ்லோகம், ஸ்லோகத்தை படிக்கிறேன். நஜானாமி சப்தம் நஜானாமி சார்த்தம் நஜானாமி பத்யம் நஜானாமி கத்யம் சிதேகா ஷடாஸ்யா ஹிருதித்யோததே மே முகாநிஸ்ஸரந்தே கிரஸ்சாபி சித்திரம் அப்படின்னு ஆச்சாரியாளுக்கு தன்னுடைய முகத்திலேருந்து அந்த வெளிப்பட்ட முதல் ஸ்லோகத்தை அவரே கேட்டு, ஆஹா, நான் எவ்வளோ சாகசத்தோட தைரியத்தோட உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறேனே, எனக்கு ஒன்றுமே தெரியாதே, இப்படி இந்த ஒரு ஸ்லோகம் வந்ததே அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறார், நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன், ஆனால் இது நான் பண்ணுற கிடையாது, உங்களுடைய அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய அருளால் எனக்கு இந்த வாக்கு வர்றது, நான் இதை கொண்டு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதை வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். நஜானாமி சப்தம், எனக்கு ஒரு பதத்தை கூட சரியான பொருள் தெரிஞ்சு பேச தெரியாது. நஜானாமி சார்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதும் தெரியாது. எனக்கு வொக்கபுலரியும் இல்லை, அதுக்கு சரியான அர்த்தங்களும் சொல்ல தெரியாது. நஜானாமி பத்யம், எனக்கு ஒரு கவிதை எழுதுறதுக்கு என்னென்ன யாப் இலக்கணம் என்ன என்ன ரூல்ஸ், எவ்வளோ அக்ஷரங்கள் இருக்கணும், எவ்வளோ பாதத்தில் எது ஹ்ரஸ்வம் அப்படின்னா குரில் தீர்க்கம் நெடில் இதெல்லாம் எப்படி அமையணும், தலை தட்டாமல் இருக்கணும் அப்படின்லாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது சம்ஸ்கிருதத்துல இருக்கு இல்லைன்னா தமிழில் இருக்கு வந்திருக்கு, அந்த ரூல்ஸ் எல்லாமே எனக்கு தெரியாது. சரி, எனக்கு வந்து கவிதை எழுத தெரியாது, ஏதோ ஒரு ப்ரோஸ் மாதிரி, கத்தியம்னா ப்ரோஸ், சம்ஸ்கிருதத்தில் சூர்ணிகைன்னு சொல்ற, தண்டா காரமா லைனா சொல்லிட்டு போயிருது, ஷாம்லா தண்டகம் மாதிரி, அப்படி ஏதாவது சொல்ல தெரியுமா, அது கூட எனக்கு தெரியாது. எழுத்தே தெரியாதுங்க போது, நான் வந்து வார்த்தைகளே தெரியாதுங்கிற போது எப்படி உங்களை ஸ்தோத்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சிதேகா ஷடாஸ்யா, என் மனசுல ஹிருதி மே ஹிருதி, என்னுடைய ஹிருதயத்தில் ஏகா ஒரு ஆறு முகங்களோடு கூடின சித் ஒரு ஒளி, தியோதத்தை பிரகாசிக்கிறது, என் மனசுல ஒரு ஆறு முகங்களோடு கூடிய ஒரு ஒளி ரொம்ப நிகரற்ற தேஜஸோட என் மனசுல பிரகாசிக்கிறது, அதனால அத்தகா முக்காத்து என்னுடைய வாயிலிருந்து முகத்திலிருந்து கிரஸ்சாபி சித்திரம், ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள் எல்லாம் நிஸ்ஸரந்தே வெளியில வந்து அருவி மாதிரி கொட்டுறது அப்படின்னு சொல்ற. அந்த மகான்கள் எல்லாருக்குமே இந்த வாக்குங்கிறது பகவான் கொடுத்தது அப்படிங்கிறது அவ ரொம்ப ஃபீல் பண்றா. அது நிறைய கவிகள் அந்த மாதிரி சொல்றா, இது ஹியூமிலிட்டி, பட் தெய்வம் நினைக்கலன்னா இந்த மாதிரி அருமையான ஒரு வாக்கு வந்து விழ முடியுமா? சரியான வால்மீகியே தன்னுடைய காவியத்தை ரச்சனை பண்ணிட்டு, ததுபகத சமாச சந்தி யோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கியபத்தம் ரகுவர சரித்தம் முனி பிரணீதம் தசசிரசவதம் நிஷாமயத்வம். இதுல இருக்கக்கூடிய சமாசங்கள் சந்திகள் இதெல்லாம் ரொம்ப மதுரமா இருக்கு. இதுல ராவணவதம், ராமனுடைய சரித்திரம், சீதாயா சரித்திரம் மகத்து, இத வந்து நிஷாமயா எல்லாரும் பாருங்கோ அப்படிங்கிற கேளுங்கோன்னு சொல்ல, அப்படி நேரம் பார்க்குற மாதிரி இந்த காவியம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வால்மீகியே வியக்கிறார். அந்த மாதிரி மகான்கள் மூக்க கவி நிறைய அந்த மாதிரி சொல்லியிருக்கார். எனக்கு என்ன போன்ற ஊமைகளையும் சர்வஜனா அம்பாள் பண்ணிடுவா அப்படின்னு, ஆரம் பலேஷ சமயே தவ வீக்ஷணஸ்யா காமாட்சி மூக்கமபி வீக்ஷண மாத்திர நம்ரம் சர்வஜதா சகலலோக சமக்ஷமேவா கீர்த்தி ஸ்வயம் வர்ண மால்யவதி விரணீதே அப்படின்னு, உன்னுடைய கட்டாட்சம் ஒருத்தன் மேல பட ஆரம்பிச்சாலே, ஆரம்ப லேஷ சமயே தவ வீக்ஷணஸ்ய காமாட்சி மூக்கமபி, அவன் ஊமையா இருந்தாலும் அவன் சர்வஜ்ஞனாகி உலகத்தில் கீர்த்தியோடு விளங்குவான் அப்படின்னு சொல்றார். தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். முருகருடைய அருளால, முருகப்பெருமானுடைய அருளால வாக்கு வந்ததுன்னா, இன்னும் அருணகிரி இருக்கார், அருணகிரி ரொம்ப நொந்து உடம்பு வியாதி வந்து திருவண்ணாமலையில கோபுரத்திலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சபோது பகவான் அவரை கையில தாங்கி சும்மா இரு சொல்லற அப்படின்னு உபதேசம் பண்ற. அவர் உட்கார்ந்துட்டு அந்த மண்டபத்திலே ஒரு காரியமும் பண்ணாமல் ஒரு பேச்சும் பேசாமல் அந்த முருகப்பெருமானுடைய தர்சனம் அவர் சொன்ன அந்த முருகநாமத்தையே தியானம் பண்ணிட்டு 12 வருஷம் தபஸ் பண்ணான்னு சொல்லுவா. அப்புறம் முருகப்பெருமான் திரும்பவும் தர்சனம் கொடுத்து அருணகிரி முத்து முத்தா என்ன பாடுன்னு சொல்றார். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும் அப்படின்னு சந்த தமிழ்ல ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடுறார். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முருகப்பெருமானுடைய அருள் இருந்தா பாண்டித்யம் வரும், நல்ல வாக்கு வரும் அப்படிங்கறது தெரியுது. அதே மாதிரி முத்துசுவாமி தீட்சிதர் சிதம்பரநாத யோகிங்கிறவர் அவப்பாட்டை கேட்டு இந்த முத்துசுவாமிய காசிக்கு கூட்டின்னு போய் ஸ்ரீவித்யாலாம் சொல்லி கொடுத்து பல வருஷங்கள் அவருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு அந்த சிதம்பரநாத யோகி, நான் அம்பாள்கிட்ட போறேன், நீ ஊருக்கு போ அப்படின்னு சொல்றார். உனக்கு மந்திர சித்தி ஆயிடுத்துன்னு சொல்றார். இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு எப்படி மந்திர சித்தி ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு போது நான் என்னோட வான்னு சொல்லி கங்கை கூட்டின்னு போறார். அந்த யோகி கங்கையில இறங்கி கங்கைக்குள்ளே போயிடுறார், ஜலசமாதி ஆயிடுறார். நான் போயிடுவேன், நீ கங்கைக்குள்ள இறங்கி கங்கா மாதா என்ன கொடுக்குறாளோ அதை எடுத்துக்கோன்னு சொல்றார். உள்ள போய் இறங்கி இவர் கங்கைக்குள்ள கையை வைக்கிறார், ஒரு வீணை வருது, அதுல ராம நாமம் புரிச்சிருக்கு. அந்த வீணை இன்னைக்கும் அவ குடும்பத்துல இருக்கு. அவர் அதை எடுத்துட்டு சரி குரு சித்தி ஆயிட்டாரு வருத்தத்தோட இருக்கார். ஊருக்கு வந்து சேர்றார் எட்டயபுரத்துக்கு. அப்புறம் அவர் ஒரு வாட்டி திருத்தணி போறார். திருத்தணி போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மலை இறங்கி வரும்போது ஒரு கிழவர் முத்துசுவாமின்னு கூப்பிடுறார். திரும்பி பார்த்தோடனே இந்த அப்படின்னு ஒரு கல்கண்டு கொடுக்குறார். அந்த கல்கண்டை இவர் சாப்பிட்டோடனே முருகனுடைய தர்சனம் கிடைக்கிறது. அப்போ ஆரம்பிச்சு ஸ்ரீநாதாதி குருகோ ஜெயதி ஜெயதி அப்படின்னு ஒரு கிருத்தி பண்றார். அப்படி அந்த முதல் கிருத்தி, அதை கொண்டு 8 விபக்தியிலையும் முருகன் மேல கிருதிகள் பண்றார். அப்புறம் தேசம் முழுக்க எல்லா க்ஷேத்திரத்திலையும் போய் எல்லா சுவாமியும் அற்புதமான சம்ஸ்கிருதத்துல அழகழகான ராகங்கள்ல கிருதிகள் பண்ணிருக்கார். மகாபரிவாளுக்கு சுவாமிகளுக்கு எல்லாம் முத்துசுவாமி தீட்சிதரோட கிருத்தின்னா ரொம்ப தேன். ஏன்னா அவளுக்கு சம்ஸ்கிருதமும் பிடிக்கும், சங்கீதமும் பிடிக்கும். முத்துசுவாமி தீட்சிதர் கிருதிகள் பாடுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு சுவாமிகள் வந்து பாட சொல்வார். அந்த முத்துசுவாமி தீட்சிதருக்கு வாக்கு, இனிமையான வாக்கு பாண்டித்யம் முருகப்பெருமான் கொடுத்தார். அப்படி முருகனுடைய அருளால் நான் இந்த சுப்பிரமணியரை ஸ்தோத்திரம் பண்ண போறேன், இந்த புஜங்கத்தை பாட போறேன் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றார். அந்த வார்த்தைகளுக்கு பொருள் வந்து பகவான் போட்டது. ஹிமம் அப்படின்னா பனி, கிரி அப்படின்னா மலை, ஹிமகிரி அப்படின்னா ஹிமாலயாஸ் அங்க இருக்கிற அந்த பனிமலை, அதுக்கு ஹிமகிரிங்கிற ஒரு வார்த்தை. ஹிமகிரி தனையா அப்படின்னா பார்வதி தேவி அம்பாள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே அந்தந்த விஷயம் நமக்கு ஞாபகம் வருது. இல்ல ஹிமம்னா பனி ஞாபகம் வருது, கிரினா மலை ஞாபகம் வருது, ஹிமவான்னா அங்க அந்த வடக்குல இருக்கிற ஒரு பெரிய பனிமலை ஞாபகம் வருது, ஹிமகிரி தனையான அம்பாள் ஞாபகம் வருது. இப்படி வார்த்தைகளுக்கு பொருள்ங்கிறது பகவான் போட்டது அப்படின்னு இருக்கு. அந்த அதோட பொருள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுறது. இந்த கன்னோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவா, இந்த இடத்துல இந்த பொருள் எடுத்துக்கணும் அப்படிங்கறது, அது அழகா அமையணும். மகான்களுடைய வாக்கு தான், என்னைக்கு எடுத்தாலும் அது வந்து அந்த மாதிரி சந்தோஷப்படும்படியா எல்லா காலத்திலயும் அதுக்கு மங்களகரமான அர்த்தங்களே வரும்படியான வாக்கு மகான்களுக்கு இறை அருளால கிடைச்ச வாக்குல தான் அந்த மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட இந்த சுப்பிரமணிய புஜங்கம், இந்த ஸ்லோகத்தை 100 வாட்டி படிச்சு அந்த ஹிருதய கமலமாகிய குகையில வசிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளால் நான் இந்த ஸ்லோகத்தை பண்ணி இந்த ஸ்லோகத்தோட கர்த்தா அப்படிங்கிற கீர்த்தி எனக்கு வரப்போறது. ஆனா இந்த எதிரில் நிற்கிற இந்த சுவாமி தான் என்ன பேச வைக்கிறார் அப்படின்னு அவரும் ஆச்சரியப்படுறார். இதை கேட்கறவாளும் ஆச்சரியப்படுறோம். இன்னைக்கு நம்ம ஆச்சரியப்பட்டு இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட முருகனுடைய அருள் இந்த ஸ்லோகத்துல, ஆச்சாரியாளோட வினயம், முருகப்பெருமானுடைய அருள் ரெண்டும் வெளிப்படுறது. நஜானாமி சப்தம், நஜானாமி சார்த்தம், நஜானாமி பத்யம், நஜானாமி கத்யம், சிதேகாஷடாஸ்யா ஹிருதி த்யோததே மே முகான் நிஸ்ஸரந்தே கிரஸ்சாபி சித்ரம். நாளைக்கு மயூராதிரூடங்கிற ஸ்லோகத்தை பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.